திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசக பெருமான் அருளு செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திரு பொற்சுண்ணம். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
கந்தமோடு ஏற்படும் கணபங்கமென சிந்தைகுள் முந்தர முகையை மொழிவித்து எந்தைவால் வண்டிடும் அடிகளை வணக்கம் செய்வாம். வந்திடும் அடிகளை வணக்கம் செய்வாம். பாவன பாவனாசாவும் பாதமேயல்லால் பற்று நான் மாற்றிலேன் கண்டாய். தேவரம் தேவே சிவபுரத்தரசே திருப்பெரும் தூரையோரை சிவனே உருவ இருவர்கள் மேலாய் முழங்கணலாய் நிமிர்ந்தானே. மாவுரியானே வாழிலேன் கண்டாய் வருகவென்றருள் புரியாயே.
அருள்வடிவாயிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாசகம் திருப்பொற்றுண்ணத்திலே 17வது பாடல் முதலாக விளக்கம் செய்ய எண்ணுகிறேன். இந்த 17வது பாடல் பரமேஸ்வரனுடைய அருளை பெறுவதற்கு அவன் செய்த அருட்செயல்களையும் அவன் செய்த நிக்கிரகத்தையும் நிக்கிரகம் அனுக்கிரகம் ஆகியவற்றை சொல்லி அந்த அனுக்கிரகத்தை பெறுவதற்கு நம்மை அதிலே தொடர்பு கொள்ளுவதற்காக அந்த பரமேஸ்வரனுடைய திருவுருவத்தை காட்டி அந்த திருமேனியிலே அணிந்திருக்கின்ற பல வகையான மலர்களிலே மிக முக்கியமாக இருக்கின்ற கொன்றை மலரை சொல்லி ஆரம்பிக்கிறார் இந்த பாட்டில். அது தேனக மாமலர் கொன்றை பாடி என்பது முதல் வரி. இந்த கொன்றை மலரானது திருமுறைகளிலே நிறைய இடங்களிலே வருகிறது, திருவாசகத்தில் அதிகமாகவே வருகிறது. கொன்றை மலரை பற்றி பல இடங்களிலே சொல்லுகிறார். அதெல்லாம் வந்து உண்மையிலே அதனுடைய ரகசியம் எல்லாம் தெரிஞ்சதுன்னா இந்த இரும்பெல்லாம் அது நமக்கு ரகசியத்தை சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறான்றது. அந்த அளவுக்கு அதுல எல்லாம் விஷயம் இருக்குது. வில்வத்திலே அருகிலே கொன்றையிலே தும்பையிலே இதுல எல்லாம் நிறைய சமாச்சாரம் இருக்கு, ஆனா நமக்கு தெரிய மாட்டேங்குது. கொன்றை மலர் எப்படிப்பட்டது என்றால் பிரணவ வடிவமாக இருப்பது.
சிவபெருமான் பல வகையான மலர்களை அணிந்திருக்கிறான், பாம்பை அணிந்திருக்கிறான். இன்னும் மத்த சமயத்துக்கு கல்யாணத்துக்கு போதெல்லாம் ரத்தனா அவன் எல்லாம் அணிஞ்சிருப்பார்ல. இப்படி அணிந்திருக்கிறதுல மலர் அணிவது தான் முக்கியமானது. மற்ற ஆபரணங்கள் எல்லாம் விட ரத்தன ஆபரணம் தங்கத்தீர ஆபரணங்கள் எல்லாம் விட மலரால் அலங்கரிக்கிறது சுவாமிக்கு மலரினால பூக்களால் அலங்காரம் பண்றதுதான் அழகு. நீ எவ்வளவு நகை போட்டாலும் பூவில் அலங்காரம் பண்ற மாதிரி இருக்குமா? பார்க்கவனால பூ அலங்காரமா இடுப்பா இருக்குமா? சிறப்பா இருக்குமா? அதனாலதான் பொண்ணை வைக்கிறதுல பூ வைக்கணும். பூக்கு அவ்வளவு சிறப்பு. அப்படிப்பட்ட பூக்களை பல வகையில சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச பூ கொன்றை. சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச பூ கொன்றை. அந்த கொன்றை பூ வந்து பிரணவ வடிவமாக இருக்கும். அதுக்கு பிரணவ புத்தம் கொன்றை பூ. அப்படி அந்த பூவில தேன் இருக்கும். அப்படி தேன் பொருந்திய அந்த கொன்றை மலர் நடுவிலே தேன் இருக்கும். அப்படி அந்த தேன் பொருந்தி இருக்கிற கொன்றை மலர் மாலையை சிவபெருமான் அணிந்திருக்கிறார். கொன்றை மாலையை சிவபெருமான் அணிந்திருக்கிறார். கொன்றை மாலையில மாலை கட்டி போட்டா ரொம்ப நல்லா இருக்கு. நீ கொன்றையில பாஞ்சிருக்கீங்களா? சாப்பிட நல்லா இருக்கும். பண்றது சாப்பிட லேச சுவர் கொடுக்க லேச அடிப்பு பண்றதுனால மிக சிறப்புடைய இந்த பாரதத்துல வந்து முக்கியமான இடத்துல ஒரு இடத்துல சொல்றாரு. மகாபாரதம் அபிமன்னனு துரியோதனாதி கூட்டம் சேர்ந்து உருத்தல் பல பேர் சேர்ந்து அபிமன்னனை கொண்டு விட்டார். அப்படி கொண்டு விட்டார்ன்னு சொன்னால் எப்படி கொண்டான்னா அவனை கொல்வதற்கு ஒரு சூழ்ச்சிதான். அந்த சூழ்ச்சி என்ன சூழ்ச்சின்னா கொன்றை மலர்ல மாலை கட்டி கொன்றை பூல பெரிய மாலையா கட்டி அந்த மாலையை வட்டமா போட்டு அதுக்குள்ள அவனை நிறுத்தி அதுக்குள்ள அந்த சக்கரத்துக்குள்ள நிறுத்தி பல பேர் சேர்ந்து அழிச்சு கொண்டுட்டான். கொண்டுட்டான்னா அவன் வெளியில கொன்றை மலை தாண்டி வரமாட்டான், கொன்றை மலை தாண்ட மாட்டான். அவனுக்கு உதவி செய்வதற்கு அவனை சேர்ந்த பெரிய பெருமை பெரிய மாலையா கட்டி வட்டமா போட்டு இந்த கொன்ற மாலையை தாண்டி அவனை காப்பாற்றுவதற்கு அவனுக்கு வேண்டிய சொந்தக்காரை வரமாட்டான். இவன் தாண்டி போவான் அவ்வளவு பக்தியான சிவன் மேல் அந்த பாண்டவர் இந்த சூழ்ச்சியை தெரிஞ்சு நாயனார அந்த முத்தநாத பண்ணது மாதிரி சூழ்ச்சி தெரிஞ்சு கொண்ட மாலை சுத்தியே வட்டவா போட்டு அதுக்குள்ள நினைக்க வச்சு கொடுத்தாரு. அந்த இடத்துல அந்த ஒரு பாடு தருமர் சொல்றாரு, அந்த சத்ருக்குடைய அந்த வியூகங்களை அந்த கூட்டத்தை எல்லாம் நான் உழைச்சு உள்ளே வந்து உன்னை காப்பாத்திருப்பேன். அந்த பவளமலை போல வளர்ந்து அந்த ஜெகருமானுடைய கொன்றமாரையை சுத்தியே போட்டுட்டாருங்க, அதை தாண்டி உள்ள வரப்படாதுன்னு நான் சொன்னிட்டேன். செங்கலார் இடை தரித்த சக்கரத்தை உடைப்பதற்கு தவிய நீதி அங்கோலாம் மறுமரத தரதரையால் அடைந்துள்ள அடைவான் வந்தேன். பங்களாம் மரகதமாம் பங்களாம் மரகதமாம் பவள நிறம் பொறுப்புதமும் விழிப்புதரோட எப்படி வாயாரப்பாரு சாவி ஒரு பங்கு பூரா மரகதமாம் இந்த பங்கு பூரா பவளம் பங்களாம் மரகதமாம் பவள நிற பொறுப்புதவும் பவள மலை போல இருக்கிறவர் பவள நிற பொறுப்புதவும் பைம்பூர் கொன்றை பொங்கலால் பொருளுத்த சுற்றியை இந்த அறிஞரவை போன்றது. செங்கலார் இடை தரித்த சக்கரத்தை உடைப்பதற்கு தவியேறி அங்குலா மறுமரத அரசரையும் இருந்து உன்னை அடுப்பான் வந்தேன். அங்குலா மறுமரத அரசரையும் இருந்து உன்னை அடுப்பான் வந்தேன் வந்தேன் பக்கத்துல வந்த உடனே கொன்ற மாலை கடந்து தாண்டப்படாது. இன்னும் எவ்வளவு பத்தி பாருங்க ஆண்டவர்கள் எல்லாமே பரமசிவ பக்தர்கள் பரமசிவ பக்தர்கள் புரியுதா. செங்கலால் இடைத்தரித்த சக்கரத்தை உடைப்பதற்கு கவியை நீது அங்குலா மறுமரத தரசரையும் வென்றுன்னை அடுப்பான் வந்தேன். பங்களா மரகதமா பவள நர பொறுப்புதவும் பைம்பொற்கொன்றை தொங்கலால் கூறுவித்த சூழ்ச்சி என்ற அறிந்தலினை சோர்ந்தலே நான் என்பது மகாபாரதம். இந்த அளவுக்கு கொன்ற மாலையிலே ஜோதிடத்திலே பக்தி உடையவர்களாக இருந்தார்கள். அதை விழிப்புணர்வு ஆழ்வார்கள். அதனாலே அப்படி இந்த கொன்றை மாலையை பாடி தேனகம் மாமலர் கொன்றை பாடி சிவபுரம் பாடி சிவபெருமான் மகா கைலாசம் என்பது சிவபுரம் சிவபுரம் அந்த சிவபெருமான் சிவபுரத்தை பாடி திருச்சடைமேல் இல்ல தமிழ்ல அவகாசம் சொல்றாரு திருச்சடை செஞ்சடைய திருச்சடைமேல் திருச்சடைமேல் திருச்சடையில்தான் வச்சிருந்தேன். விபீஷண மகனுக்கு ராமாயணத்தை திரிகடை திருச்சடையில்தான் வச்சிருந்தேன். திரிச்சடைன்னு தவறா சொல்லிட்டாரு திருச்சடை திருச்சடை சந்திரனுடைய மாமதி காளை மாட்டை பாடி அந்த காளை மாடு யாரு தெரியுமா மகாவிஷ்ணு காளை மாடு மகாவிஷ்ணு நல்லா சொல்றேன். மால் விடை பாடி மால் விடை அறவிடைன்னு ரெண்டு செவ்வொரு மாதிரி ரெண்டு மாடு விட்டுருக்காரு செவ்வொரு மாதிரி ரெண்டு மாடு ஒரு மாடு தர்ம விடை இன்னொன்று மாடு. அதனால அந்த மால் விடைதான் அந்த திரிபுர சம்மார காலத்துல திடீர்னு சோபானமானார் ஆறு திருமார் திரிபுர சம்மார காலத்துல தேர் முடிஞ்ச உடனே இவர் காளை மாடு ஆகணும்னாரு. ஆறு சமயம் தெரிஞ்சவர் நம்ம சமயத்தை தெரிஞ்சவரு சமயம் தெரிஞ்சவர் சமயம் தெரிஞ்சு வேஷம் போட கிடைக்காரு சமயத்துக்கு தகுந்தாப்புல அப்ப இடமும் முகர்ந்து ஏறினவாறு எனக்கு தடமதில்கள் அவை முன்பும் தடல் இருந்த அண்ணாலும் இடமதாய் தாங்கினான் திருமால் ஆழ்ந்தாரு. அதனாலே மால்விடை வாடி வழக்கை என்று ஊனகமாமடு சூலம்பாடி கையால வலுதுகையிலே இருக்கின்ற பகைவருடைய தசை உறுதி ஊன்னா மாமிசம் ஊன்பொருந்தி அது சூலத்துக்கு சொல்கிற ஒரு மரபு. ஊனக மாமடு சூலம்பாடி சூலாயுதத்தை பாடி அதற்கு மேலே உம்பரும் இம்பரும் உய்யாந்து உம்பரும் இம்பரும் உண்ணுலகமும் மண்ணுலகமும் உள்ள உண்ணுலகம் மண்ணுலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் பிழைப்பதற்காக நஞ்சை அமுதமாக சாப்பிட்ட அந்த தவணை இருப்பார். உம்பரும் இம்பரும் உய்யாந்து போனகமாக உணவாக போனகம்னா உணவு அதுதான் போஷணம் போனகம் போனகம் தமிழ் போஷணம் வடபடி போனகம் தமிழ் அந்த வடபிடிச்சுடைய ஒரு வரு போனகமாக நஞ்சு உண்டல் வாடி போனகமாக நஞ்சு உண்டல் வாடி பொற்று சுண்ணம் பிரிக்கூடாது. இப்படி கொண்டவளரை பாடி செவ்வரத்தை பாடி சந்திரனை பாடி மால்விடைய பாடி சூலத்தை பாடி மனுவை பாடி இப்படி விஷம் உண்டாந்த கருணையை பாடி திருப்பொழி சொன்னால் இருக்கோம் என்று இந்த பாட்டு. தேனக மாமலர் கொன்றைபாடி சிவபுரம் பாடி திருச்சடை மேல் வாடகம் மாமதி பிள்ளை பாடி மால்விடை பாடி வழக்கையேந்தூரகமரு சூலம் பாடி உம்பரும் இம்பரும் உயர்ந்து போனகமாக நஞ்சுந்தல் வாடி ஒற்று சுண்ணம் இடித்தும்
பதினெட்டாவது பாடல். இந்த பதினெட்டாவது பாடலிலே பிரமனுடைய தலையை கொய்தது, சூரியனுடைய பல்லை தகர்த்தது, யானையை உரித்து போர்த்து கொண்டது, யமனை உதைத்து கொன்றது, முப்புறத்தை எரித்தது. ஆக ஒரு ஆறு அஞ்சு நிக்கிரகத்தை பத்தி சொல்றார். நிக்கிரகம் அனுக்கிரகம்னு ரெண்டு சிவன் செய்கிறது. அனுக்கிரகங்கிறது அருள் பண்றது, நிக்கிரகங்கிறது தண்டிக்கிறது. அது தண்டிக்கிறதும் அதை அவர்களுக்கு அருள் பண்றதும் அவனுடைய ஒரு தொழிலாகவே இருக்கிறது. தண்டனைக்கும் ஆளுகள் இருக்கிறான் பெறுவதற்கு, அனுக்கிரகம் பெறுகிறதுக்கும் ஆளுகள் இருக்கிறான். இந்த ரெண்டு பேர்த்துக்கும் இதை செய்யறவனுக்கு இதை அதை செய்யறவனுக்கு அது இப்படி செய்து கொண்டே இருக்கிறார். நிக்கிரகம் அனுக்கிரகம் அப்படிப்பட்ட ஒரு நிக்கிரகத்துல பரமதேவன் உலகம் எல்லாவற்றையும் படைப்பவனாயும் வேதங்களை எல்லாம் நன்றாக கற்றவனாயும் சிவபெருமானை பூஜித்து அதன் மூலமாக அந்த பதவியை பெற்றவனாயும் உள்ள ஒரு பிரமன். சிவபெருமானை பூஜித்து அந்த பதவியை வாங்கியிருக்கிறார், வேதங்களை எல்லாம் படித்திருக்கிறார், இன்னும் பல வகையான சிறப்புகளை எல்லாம் உடையவர். அப்படிப்பட்டவராகிய பிரம்மா அவருடைய மனைவி வந்து கல்விக்கு அவதான் தலைவி சரஸ்வதி. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு புருஷம் பெஞ்சாது ரெண்டு பேருமே நல்ல பட்டதாரி பெரிய பட்டதார். அப்படியே இருந்தும் கல்வி அதிகமாக இருந்தும் சிவனிடத்துல பத்தி பண்ணி பூஜை பண்ணி பதவியை பெற்றும் கூட தனக்கு இருக்கின்ற ஒரு சிறப்பை பெரிதாக எண்ணி சிவனுக்கு சமானமாக நாம் இருக்கிறோம் என்று. சிவனுக்கு சமானமாக யாரும் இருக்க முடியாது. அது ஒரு கணக்கில் அவருக்கு இருந்தது. அவருக்கு அஞ்சு தலை இருந்தது, சிவனுக்கும் அஞ்சு தலை. அதை வந்து எண்ணிட்டான், நமக்கு அஞ்சு தலை இருக்குது, சிவனுக்கும் அஞ்சு தலை இருக்குது அப்படின்னு பரமா நினைச்சிட்டாரு. அஞ்சு தலை இருந்தாலும் இவன் அஞ்சு தலையுடையவன். அஞ்சு தலை இருந்தாலும் பிரமாவுக்கு அஞ்சு தலையுடையவனே தவிர அஞ்சல் இல்லாமல் அச்சம் இல்லாமல் இருக்கிறவன் இல்லை. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லைன்னு சொல்லுகிறார் அல்லவா அப்பர் சுவாமி. அதுபோல அஞ்ச வருவதாகிய அந்த இடுக்கன் இல்லாதவன் அல்ல பிரமா. அது என்ன காரணம் என்றால் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இருப்பாரு, அப்புறம் அவரை சங்காரம் பண்ணிடுவார். பிரம்மா குறிப்பிட்ட காலம்தான், நூறு வயசுதான் பிரம்மாவுக்கு. அப்புறம் சிவபெருமான் பிரம்மாவை சங்காரம் பண்ணிடுவார். அப்படி இருந்து இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சும் கூட சிவபெருமானுக்கு சமானம்னு நினைச்சாரு பரமா. அதனால பைரவரை விட்டு அவருடைய அஞ்சு தலையில நடுவில் இருக்கிற தலையை கிள்ளிக்கிட்டு வாழ்ந்தார். அதே மாதிரி பைரவர் வந்தாரு, பரமாவனுடைய நடுத்தலையே கிள்ளிக்கிட்டு போயிட்டார். அதன் பிறகு அவருடைய சிறுக்கு ஆணவம் குறைந்து விட்டது. அது அப்படி செய்யவில்லையானால் அந்த செருக்கினாலே அவருக்கு அந்த படைப்பு தொழிலாம் சரியா செய்ய முடியாது. அந்த செருக்குன்னு சொன்னா தன்னை பெரிதாக மதித்து கொண்டிருந்தா அவனுக்கு கட்ட கல்வியும் மறந்து போகும். அதனாலே அவன் அப்படி சண்டித்தாத்தான் அடுத்தாற் போல வேலை நல்லா செய்வான். அதனால அஞ்சு தலை இல்லை ஒரு தலை வச்சு நாலு தலையா இருக்கிறார். நாலு தலை தான் இன்னமும் பரமாவுக்கு நாலு தலை. அந்த திருக்கண்டியூர்ல பரமனை கொய்தது சொல்லி ஒரு வரலாறு, திருவையாற்றுக்கிட்ட கண்டியூர்னு சொல்லவா அதுல பரமனுடைய கலையை கொய்யும். அடுத்தாற் போல அருக்கன் எய்து பதித்தது. அருக்கன் என்றால் சூரியன். சூரியன் சந்திரன் தேவர்கள் 33 கோடி தேவர்களும் சக்கரனுடைய யாகத்துக்கு சென்றிருந்தார்கள். அந்த யாகத்துல எல்லாருக்கும் தண்டனை, அதுல சூரியனுடைய பற்கள் உதிரும்படியாக வீரவாக தேவரால தண்டிக்கப்பட்டார். அதுல சூரியனுடைய பல் போச்சு. கயந்தனை கொண்டூரி போர்த்தல் வாடி. கயம் என்பது யானை. கஷமுகாசுரன் ஒரு அசுரன் இருந்தான். அவன் வரத்தை வாங்கிக்கிட்டு தேவர்களை எல்லாம் அளவில்லாத துன்பத்தை கொடுத்து அவர்களை கொல்ல, அவர்களை துரத்த, அவர்களுக்கு இடையூறு நிறைய செய்தார். அதற்காக பயந்து கொண்டு சிவபெருமானிடத்திலே தஞ்சம் புகுந்தார்கள் தேவர்கள். அங்கேயும் அந்த கஷமுகாசுரன் போனான். அவனை உரித்து தோலை போட்டு கஷமுகாசுரனு யானையை உரிச்சு தோலை போட்டு அது கத சம்கார மூர்த்தின்னு பேரு சுவாமி. அது அந்த மாயவரத்து பக்கத்துல வலுபூர்னு இருந்தது அந்த ஊர்ல அந்த மூர்த்தி. அதுதான் போல காலனை காலால் உதைத்தார். காலனாகிய யம தர்மன் இருக்கிறானே அவன் நல்லவன் தான், நல்லவன் அவன் கணக்குப்படிதான் அவன் வந்தான் மார்க்கண்டையரை பிடிக்க, ஒன்னும் தப்பு இல்லை. அவனை உதச்சிருக்கப்படாதுதான், நியாயம்தான். அவன் கணக்குப்படிதான் வந்தான். ஆனா சிவபூச பண்ணி கொண்டு இருக்கிறவனை பிடிச்சது தப்பா போச்சு. எனக்கு இப்படிதான் வந்தேன், எனக்கு பிடி பிடிக்க வர தப்பு இல்லை. ஆனாலும் சிவபூசையில் இருக்கிறான் அல்லவா, அதனால கொஞ்சம் சிந்திச்சு இருந்தான்னா ஒரு மாதிரியா இருந்திருக்கும். சிந்திக்காம அவன் மேல பூசை பண்ணிக்கிட்டு இருக்க மேல பாசம் போட்டபடியினாலே எவனை சமகாரம் பண்ணிட்டாரு. அது ஈசானார்தம் எனையடி மீமிசை நேச நெஞ்சினை நித்தலும் நீபூதி பூசை வம்பவம் போக்குவதன்று யான் வீசுவாசம் விளக்கமும் வல்லதோ என்பது கந்தபுராணம். அதனால மார்க்கண்டேய நீ பண்ற பூசை பாவத்தை வேணா போக்குனது விட நான் வீசுகின்ற பாசத்தை போக்குமா அப்படின்னு கேட்டுட்டான். அப்படின்னு கேட்டு பாசத்தை வீசிட்டான். அதனாலே யமனை சம்காரம் பண்ணிட்டாரு. திருவடியினாலே அவனை உதைத்து கொண்டு விட்டார். அதற்கு மேல முப்புறம். முப்புறம் என்பதுதான் தாரகாசன் உத்தியுமாலி கமலாச்சனுடைய 3 அசுரர்களும் வரத்தை பெற்று அதன் மூலமாக இரும்பு கோட்டை, வெள்ளி கோட்டை, தங்க கோட்டை 3 வாங்கி கொண்டு அந்த கோட்டை பறக்கும் கோட்டை. அப்படியே அதுல எத்தனையோ கூடிய அசுரர்கள் வாழ்வார்கள். அந்த அசுரர்களோடு எங்க வேணாலும் பறந்து செல்லுமா, அது பெரிய ஆச்சரியம். என்ன மாதிரி கண்டுபிடிச்சானது இது? அந்த மாதிரி கோட்டையை கொடுத்துருக்கிறாரு யாரு? அந்த கோட்டையே அது கோடி அசுரர்கள் இருப்பார்கள். அது அதுல அது அது பாதுகாப்பா இருக்கிறது. அந்த இரும்பினால செய்யப்பட்டது, வெள்ளியினால செய்யப்பட்டது, இல்லை நமக்கு ஆச்சரியமா தெரியல. தங்கத்தினால செய்யப்பட்டது. இப்படி தங்கத்தினாலேயே கோட்டை அப்படின்னா அது என்னமா இருக்கப்பா? அந்த கோட்டைக்குள்ள இருக்கிற அசுரர்கள் அளவில்லாத சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டு தேவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த கோட்டை வந்து நினைச்ச இடத்துக்கு போகுமா? இலங்கைக்கு போனா போகுமா, ஜெர்மனுக்கு போனா போகுமா, ஜப்பானுக்கு போனா போகுமா, அப்படி பறக்க பறக்குங்க. அதை எழுந்துலகை நலிந்துழலும் அவுணர்தரும் புறமூன்றும் எழிற்கண்ணாடி உளுந்துருளும் அளவையினுள் நெறிகுலகின் சிலை படைத்தோர் உறையும் கோயில் என்பது சம்பந்தர் தேவார். அதனாலே அந்த அசுரர்கள் தேவர்களுக்கு அளவில்லாத துன்பத்தை கொடுத்தபடியினாலே அந்த அசுரர்கள் எல்லாரும் சிவபூசையுடையவனாகவும் இருந்தார். அசுரர்கள் சிவபூஷக்காரனாகவும் இருந்தான். அசுரர்கள் சிவபூஷையும் பண்ணுவான், அக்கிரமும் பண்ணுவான். அசுரர்கள் பூஷை பண்றதுனால பூஷா பல பேர் இருக்கிற அந்த இயல்பான குணம் இருக்குதுவாரு. பூவும் பல பேர் எப்படி இருக்கிறானு, பூஜையும் பண்ணுவான், வந்து படிப்பான், கேட்டிருப்பான், எல்லாம் இருக்கும். அதோட அந்த இயல்பான குணமும் இருக்கும். இயல்பான அந்த ஆன்மாவுக்கு என்ன ஒரு தீய குணம் இருக்குதோ அது வெளிப்பட்டு கொண்டு இருக்கும். சில சமயங்களிலே அது வெளிப்பட்டு கொண்டு அதனாலே அந்த அசுரர்கள் பூசையும் செய்தார்கள், அக்கிரமத்தையும் செய்தார்கள், தேவர்களுக்கு அளவில்லாத இசையும் தந்தார்கள். அதற்காக வந்து திருமால் பல தடவை போய் அந்த அசுரோடு போர் செய்து தோற்று போய் வந்துட்டார். ஜெயிக்க முடியும், அசுரர்களை ஜெயிக்க முடியல. அது ஜெயிக்க முடியாத காரணம் என்னன்னா, அசுரர்கள் எல்லாரும் சிவபூஷை உடையவர்களாகினாரே, சிவபூஷா பலத்தினாலே அவர்களை ஜெயிக்க முடியலே என்று தெரிந்து அதை சிவபெருமானத்துல சொல்ல, முதல்ல அவங்க சிவபூஷைய விட்டார்களேயானா அவர்களை கொல்லலா என்று எண்ணி அவர்களை சிவபூஷை விடும்படியாக போய் பிரச்சாரத்தை பண்ணினார். விஷ்ணுவும் நாரதரும் போய் கதா காலட்சேபம் பண்ணி அந்த திரிபுரத்துல எல்லாரையும் சிவபூஷை விடும்படியா கதா காலட்சேபம் பண்ணார். சிவபூஷையினாலும் ஒரு பிரயோசனம் இல்லை. அதனால காலத்தை நேரத்தை அதுல போக்குறதுக்கு வேற வேலை செஞ்சோம்னா எவ்வளவு குணம் கிடைக்கும். அதுல ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஏன் பூஜையில காலத்தை ஓடிச்சு, இப்ப என்ன பண்ணி இப்ப நீங்க என்னத்தை கண்டுச்சியே, நாங்க பண்ணாதவ என்னத்தை காணல என்றெல்லாம் சொல்லி விஷ்ணு பிரசாரம் கதா காலட்சம் பண்ணா நாரதர் பக்கவாத்தியம்னா என்னமா இருக்கும் அந்த கதா காலட்சம், அபாரமான கதா. கேட்டவன் எல்லாரும் மயங்கிட்டான். ஆமான்னு பெரியவா சொல்றது பாவதா சொல்றது உண்மையாத்தான் இருக்கு. ஆமா பின்ன நம்ம என்ன பண்ணி அதனாலே சாப்பிட்டு இருக்கா, பாடுபட்டு தானே சாப்பிடுறோம், பாடுபட்டு தானே சாப்பிடுறோம், சூ பண்ணதுலயே எல்லாம் வந்துருக்கா, பணம் வந்துருக்கா, சாப்பாடு வந்துருக்கா. அதனாலே இந்த பெரியவா பிரசங்க சொல்றது பிரசங்கத்துல சொல்றது நிசந்தா நிசந்தா நிசந்தான்னு எல்லாரும் பூசையை விட்டுட்டார். எல்லாரும் பூசையை விட்டு விட்டார். அந்த மூன்று அசுரர்கள் மாத்திரம் பூசையை விடவில்லை. அந்த தலைவர்களாயிருந்த மூன்று பேரும் பூசையை விடவே இல்லை. அவன் யாருன்னு சொன்னாலும் நாங்க பூசையை விடமாட்டோம்னு அந்த மூணு பேரும். அதனால அந்த பூசைய மற்ற அசுரர்கள் எல்லாம் பூசையை விட்டுவிடுகினாலே அவர்களுக்கு பலம் குறைஞ்சு போச்சு. அதன் பிறகு சிவபெருமானத்துல போய் சொல்ல, அப்புறம் அவர் தேர் தயார் பண்ணுங்க, நான் அந்த அசுரனுக்கு யுத்தத்துக்கு போடுங்க. அவன் மனசு தயாராளமா ஏற்பாடுகள் எல்லாம் பெரிய சிவபெருமான சண்டைக்கு வர்றாருயா சொல்லி வந்ததே இல்லை, நீதான் பூச சண்டைக்கு வர்றாரு இல்லையா, பெரிய அளவுல தேர் பண்ணி வாரமான ஏற்பாடு பண்ணி கொண்டாந்து நிறுத்தினேன். தேர்ல ஏறினார். தேர்ல ஏறி திருவடியை வச்ச உடனே தேர் முடிஞ்சு போச்சு, தேர் அச்சு முடிஞ்சு போச்சு. கச்சு விடுத்தாலும் தாமடி இட்டாலும் அச்சு முடிந்தது என்று அப்படி தேர் முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு தேர் முடிஞ்சது, சிரிச்சாரு புறம் எரிஞ்சு போச்சு, தீர்ந்து போச்சு, தேர் அச்சு முடிஞ்சு போச்சு, சிரிச்சாரு தீபுறம் எரிஞ்சு போச்சு ஒரு நொடியில. அதனாலே அப்போது எரிந்த போது எல்லா அசுரர்களும் சாம்பல் ஆகிவிட்டார்கள். அந்த பூசையை விடாதவர்களாக இருந்த மூவரும் சாம்பல் ஆகவில்லை, அவர்களை சாம்பல் ஆக்க. அந்த மூவரையும் தனக்கு பக்கத்திலே வச்சுக்கிட்டார். ரெண்டு பேர்த்த வாயில் காவலராக வச்சுக்கிட்டாரு, ஒருத்தனை வாத்தியம் வாசிக்கிறது. அது நம்ம தேவார திருமுறைகள்ல பல இடங்கள்ல பூவார் மலர் உள்ளு அடியார் துணுவார் புகழ்வார் வாரோர் மூவார் உரங்கள் எரித்த அன்று மூவருக்கு அனுஷிக்கார் என்பது திருவண்ணாமலை தேவார். சுந்தரர் இன்னும் விளக்கமாகவும் சொன்னார், மூவையில் எத்தஞ்சான்று உந்த மூவரில் மூயையில் மூயையில் மூன்று புறங்கள் மூவையில் எத்தஞ்சான்று உந்த மூவரில் இருவரும் நின்று கோயிலின் வாய்தல் காவலாளர் துவாரக பாலகரா இருவரும் நின்று கோயிலின் வாய்தல் காவலாளர் என்று ஏவிய பின்னை உருவ நீ ஒருவனை கரிகால ரங்காக மானை நோக்கி ஓர் மனடமகிழ மணிமுடா முழக்க அருள் செய்த தேவதேவனு வடியடைந்தேன் சிடும்பொழில் திருப்பும் பொருளானே என்று சுந்தரன். அதனாலே பூஜையை விடாத மூவரையும் எரிக்கல, பூஜையை விட்டவன் எல்லாத்தையும் எரிச்சு விட்டார். இது முப்புறத்திலே நடந்த இப்படி இதுல நிக்கிரகமா சொன்னார். பரமன் தலையை குய்தது, சூரியனுடைய பல்லை பறித்தது, கயமாகிய யானையை உரித்து தோலை போர்த்து கொண்டது, யமனை உதைத்து கொண்டது, முப்புறத்தை எரித்தது ஆகிய இந்த நிகழ்ச்சிகளை சொல்லி, இந்த நிகழ்ச்சியினுடைய வீரச் செயல்களை சொல்லி பாடி, இப்படியெல்லாம் அவ்வளவு பலம் உடையவர்களையெல்லாம் அவர்கள் முறை தவறியபடியினாலே அவர்கள் அக்கிரமம் செய்தபடியினாலே அசுரர்களும் சரி யமனும் சரி பரமாவும் எல்லாமே கிட்டிக்காங்க, எல்லாமே கிட்டிக்காங்க. அவர்கள் அக்கிரமம் செய்தபடியினாலே எல்லாரையும் தண்டித்து விட்டார், எல்லாரையும் தண்டித்து விட்டார். அவன் தண்டித்தால் அதுவும் அவர்களுக்கு நல்லதுன்னு சொல்றாரு மாணிக்கவாசகர். சிவபெருமானை தண்டிச்சார்னா அதுவும் அனுக்கிரகம் தாங்கிறார். சிவனே அவன் தண்டிக்கிறான்னா அப்ப அவன் எவ்வளவு புரிய வச்சு அப்பாடி தப்பு செய்யாதேன்னு அவன் தண்டிக்கிறான்னா அப்ப சிவன் எவ்வளவு புரியமா இன்னும் தண்டிப்பான். எப்படியும் போயிட்டு போறான்ட்டு போனா அப்ப சிவன் அந்த அவனிடத்துல பிரியம் இல்லை. தண்டிக்கிறான்னா இவன் நல்லா அறுக்கட்டதுல இருந்து திருந்தட்டு தானே தண்டிக்கிறான். தந்தை தாய் பெற்ற சத்தம் புதல்வர்கள் தம் சொல்லாற்றின் வந்திடா விடி உருக்கி வளாடினால் அடித்து தீய பந்தமும் விடுவதெல்லாம் பாட்டினி பரிவேயா இந்த நீர் முறமையன்றும் ஈசனார் முடிவு நின்றும் என்பது சித்தியார். தந்தை தாய் பெற்ற தத்தம் புதல்வர்கள் தம் சொல்லாற்றின் சொன்னபடி கேட்காத பிள்ளைகளை அடிக்கிறது மற்ற தண்டனை கொடுத்து அதை திருத்துறது அந்த காலத்துல இருந்துச்சு. அப்படிலாம் அந்த காலத்துல இருந்துச்சு இல்லை நிறைய. அதனால இப்படியெல்லாம் எதுக்கு அவர்கள் தண்டிக்கிறார்கள் புள்ள நல்ல பிள்ளையாவட்டும் தப்பு செய்யாம இருக்கட்டும் என்பதற்காக பரிவினாலே அன்பினாலே செய்கின்றார்களே தவிர வந்தினாலே செய்கின்ற அதை தந்தை தாய் பெற்ற தத்தம் புதல்வர்கள் தஞ்சொல்லாற்றின் வந்திடா விடில் உதிக்கி வளாடினால் அடித்து தீய பந்தமும் முழுவரெல்லாம் பார்த்ததில் பரிவேயாகும் இந்த முறவை என்றோ ஈஸ்வரார் முடிவு என்றோ என்பது சிவஞான சக்தியார். அதனால இப்படி மாணிக்கவாசகர் அதை எப்படி சொல்றாருன்னா அயனை அனங்கனை அயன பிரமா அனங்கன்ன மன்மதன் அந்த கண்ண அந்த காசுரன் அப்புறம் சந்திரன் அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை வயனங்கள் மாயா வலு செய்தான் காணேடி அப்படின்னு சொன்னாள். அப்படி சொன்னா அதுக்கு பதில் சொல்றா அது அவன் தண்டிச்சான்னு சொல்லி அவன் வந்து ஒரு அக்கிரமத்துக்காக தண்டிக்கவில்லை. அவர்கள் நல்ல புத்தியை பெற வேண்டும் அவன் நற்கரியை அடைய வேண்டும் திருந்த வேண்டும் என்பதற்காக தண்டிச்சான். அவனே தண்டிச்சான்னா அவங்களுக்கு அது வந்து தோல்வி இல்லை அவர்களுக்கு ஜெயம் என்று நயனங்கள் மூன்றுடைய நாயகனே தண்டித்தால் ஜயமன்றோ வானவர்க்கு தாழ்குடலாய் சாளனோ என்பது திருச்சாளம். அதனால இப்படி பிரமன் முதலாக இப்படி எல்லாருக்கும் நிக்கிரகம் பண்ணினான் நிக்கிரகம் பண்ணி அவர்களை திருத்தினான் என்று சொல்லி இப்படி பலம் உடையவர்கள் அக்கிரமம் செய்தால் அக்கிரமம் செய்கிறவர்கள் பலம் உடையவர்களாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். பலம் உடையவர்கள் பதவி உடையவர்களாக இருந்தால் பதவியில இருப்பவர்கள் தண்டை தப்பு செய்தா என்ன பண்றான் தண்டிக்கிறான் அல்லவா. அது போல அப்ப ஒரு இருக்குது இப்போ ஒரு எவ்வளவு பெரிய பதவி இருந்தாலும் சரி அவர்கள் தவறான வழியில சென்றால் அவர்களுக்கு தண்டனை உண்டு. தெய்வம் செய்யுது தெய்வம் செய்யுது. அதனாலே அப்படிப்பட்ட ஒரு தண்டனையே செய்தான் ஏழை அடியோமை ஆண்டு வந்த பலமுடையவர்கள் தவறு செய்தார்கள் தண்டித்தான். பலம் இல்லாதவர்களாயிருக்கிற அப்பாவிகளாயிருக்கிற மனித வர்க்கமாயிருக்கிற நாம் பத்தி பண்ணினா அவர்களை வந்து ஆண்டு அவருடைய ஒரு பெரிய அற்புதமான குணம் இது. எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அவர்கள் தவறு செய்தால் தண்டிக்கிறான். ஏழைகளாயிருக்கிற மனித வர்க்கத்திலே தேவர்களை பார்க்க மனிதர்கள் எவ்வளவு தாழ்ந்தவர்கள். தேவர்களை பார்க்க தேவர்கள் மலை போலன்னா மனிதர்கள் மடுவு போல மலைக்கு மலையெங்கே மடுவெங்கே என்பது ஒரு பழமொழி. மலையெங்கே மடுவெங்கே அதுபோல நாம் தேவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் எவ்வளவுன்னா மலைக்கும் மடுவுக்குள்ள வித்தியாசம். அப்படி இருந்தாலும் அவனை பத்தி பண்ணினா அவன் வந்து ஆண்டு கொள்கிறான் அவர்களுக்கு அருள் செய்கிறான் என்பதே ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி. ஏழை என்பதனாலே விளங்குதல்ல அவங்க எல்லாம் பணக்காரன். யாரெல்லாம் அந்த பரமன் முதலானவன் எல்லாம் பணக்காரன். பணக்காரன் தப்பு செய்தாலும் பணக்காரன் பார்க்காம தண்டிச்சு விடுறானா தப்பு செய்தா பணக்காரன் சொல்லி விடுறது இல்லையா தண்டிச்சு விடுறான். ஏழையா இருந்தாலும் பத்தி பண்ணினா வந்து ஆண்டு இது ஒரு பெரிய சிறப்பான உண்மையை வச்சார். இதுல விளங்குதா பணக்காரனா இருந்தாலும் தப்பு செய்தா பணக்காரன் அவன் பாக்கறது இல்ல. இப்ப பாலனை காலனை பார்க்க பாலன் எவ்வளவு தாழ்வு. காலன் பெரிய பெரும் பதவி. காலன்னா பெரும் பதவி. மதர்மனே சொல்றாரு நான் எத்தனையோ பேத்த புடிச்சுட்டு போயிருக்கிறேன் எவ்வளவோ பெரும் பதவியில இருந்தவன்லாம் நான் புடிச்சுக்கிட்டு போயிருக்கிறேன். நீ என்னமோ சின்ன பய நீ என்னமோ இருந்துகிட்டு நான் மரியாதையா கூப்பிட்டு இருக்கிறேன். இப்போ இன்னும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு மரியாதையா கூப்பிட்டுருக்கேன். அதனால நீ அதை ஏன்னு நீ லட்சியம் பண்ணாம என்கிட்ட மறுத்து பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ஏமா சொல்ற உள்ளதுதான் அவர் சொல்றது உள்ளதுதான் அதுல ஒண்ணும் சந்தேகமே. அப்படின்னா அந்த யமதர்மனுடைய பதவி எவ்வளவு பெரிய பதவி பொருள் பதவி. மார்க்கண்டேயருக்கு என்ன பதவி இருந்துச்சு ஒண்ணு இல்லை. மார்க்கண்டேயருக்கு பதவி இல்லை வயசு சின்னது ஒரு ஏழை பிராமண வீட்டுக்குள்ள ஒரு பிராமண வீட்டுக்குள்ள அவ்வளவுதான். மிருகண்டபதியுடைய புத்திரன் யமதர்மன் சூரிய பகவானுடைய புத்திரன் சூரிய பகவானுடைய புத்திரன் யமன் பெரும் பதவி. அந்த பெரும் பதவின்னு பார்க்கலையே அவனை கொண்டுட்டாரு பாலனை காப்பாற்றிட்டாரு. காலனை கொண்டுட்டாரு பாலனை காப்பாற்றிட்டாரு. அதனால அவனுக்கு வந்து பணக்காரனோ பதவியனோ உயர்ந்தவனோ தேவர்கள் அவன் லட்சியம் கிடையாது. தவறு செய்தாலும் தண்டிப்பா, பத்தி பண்ணினா ஏழையா இருந்தாலும் அருங்கொள்வார் என்கிற ஒரு உண்மை இந்த பாட்டுல.
அயந்தலை கொண்டு செண்டாடல் பாடி அருக்கன் எயிறு,
அருக்கன்னா சூரியன் எயிருனா பல்லு,
அருக்கன் எயிறு பறித்தல் பாடி கயந்தனை கொன்றூரி போர்த்தல் வாடி, கயம்னா யானை, கயந்தனை கொன்றூரி போர்த்தல் வாடி காலனை காலால் உதைத்தல் வாடி இயந்தன முப்புறம் எய்தல் வாடி ஏழையடியோமை ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி நின்றாடி ஆடி நாதற்கு சுண்ணம் இடித்தும் நாமே
என்பது. அதனாலே உயர்ந்தவர்கள் இருந்தவன் பார்க்க மாட்டான், உயர்ந்தவர்கள் இருந்து பார்க்க மாட்டான், தாழ்ந்தவரிலிருந்து அவர்களை இகழமாட்டான், தாழ்ந்தவர்களிருந்து இகழமாட்டான், உயர்ந்தவர்களிருந்து புகழமாட்டார். அவர்கள் பத்தி பண்ணினா அவர்களுக்கு அருள் பண்ணுவான் யாரா இருந்தால்.